குந்தகை பன்மலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் திருச்சிராப்பள்ளி பாரதிதாசன் பல்கலைக்கழகம் வரலாற்றுத்துறை பேராசிரியர் திரு முனைவர் வை ராஜு அவர்கள் இன்று உலக ஐக்கிய நாடுகள் தினத்தை முன்னிட்டு ஐக்கிய நாடுகள் சபையின் சேவைகள், செயல்பாடுகள், அவற்றின் சிறப்புகள் குறித்து சுவாரஸ்யமான தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்துள்ளார். உடன் உரையாடுபவர் புதுகை பன்மலை மாவட்ட செய்தியாளர் திரு லக்ஷ்மணன் அவர்கள். நேர்களே, அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
சார் வணக்கம். சார்,
புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் முனைவர் வை ராஜு, வரலாற்றுத்துறை பாரதிதாசன் பல்கலைக்கழகம், திருச்சிராப்பள்ளி. அக்டோபர் 24 இன்று உலக தினமாக கொண்டாடப்படும் தினத்தை நேயர்களுடன் சில பரிமாற்றங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன்.
சார், இப்ப இந்த உலக ஐயனா தினம் அப்படிங்கறது எதனால வந்து கொண்டாடப்படுகிறது, எப்பயிலிருந்து இது வந்து கொண்டாடப்படுது? சார், இதை பற்றி கொஞ்சம் தகவல்களை விரிவா சொல்லலாமே.
உலக ஐயனா தினம் 1945 அக்டோபர் 24 ஐக்கிய நாடுகள் சபையின் அதிகாரப்பூர்வ உருவாக்கத்தை பிரதிபலிக்கும் ஒரு வருடாந்திர நினைவு நாளாக இதனை கொண்டாடப்படுகிறது. இது 1947 ஐக்கிய நாடுகளின் பொது சபையானது ஐக்கிய நாடுகள் சபையின் சாசனத்தில் ஆண்டு நிறைவான அக்டோபர் 24 உருவாக்குவதற்காக அர்ப்பணிக்கப்பட்டது. ஐநா நாடுகள் நோக்கங்கள் மற்றும் சாதனைகள் மற்றும் அதன் பணிகள் இவர்களின் ஆதரவை பெறுவதற்காக ஐநா சபை உலக தினமாக இன்று கொண்டாடப்படுகிறது.
சரி, இப்போ ஐக்கிய நாடு சபை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதோட உறுப்பு நாடுகள்னு இருக்கு, அது வந்து எத்தனை வகையான உள்ளது, அதோட பங்கு என்ன, செயல்பாடுகளும் என்ன? சார்,
இரண்டாம் உலக போர் விளைவித்த நாசத்தால் பயங்கர விளைவுகளின் எதிரொலியாக எழுந்ததே ஐநா சபை. இது வந்து இஎன்ஓ என்று நம்ம அழைப்போம். அதுபோல இந்த இரண்டாம் உலக போரை ஒழிக்க, பன்னாட்டு கூட்டுறவை வளர்க்க, உலக மக்களின் முன்னேற்றத்திற்கும் நல்வாழ்விற்கும் உதவ ஒரு உலக அமைப்பு உருவாக்கப்பட வேண்டிய அவசியம் உணரப்பட்டது. உலக நாடுகளின் அரசியல் அறிஞர்களின் இரண்டாம் உலக போரின் இறுதி கட்டத்தில், அதாவது 1945 சான் பிரான்சிஸ்கோவில் ஒரு மாநாட்டை கூட்டினர். இம்மாநாட்டில் 51 நாடுகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். இம்மாநாடே ஐக்கிய நாடுகள் சபையின் அடிப்படை சாசனத்தை வரைந்து, இது 1945 அக்டோபர் 24 முதல் செயல்பட தொடங்கியது. ஜூலை 2011 தெற்கு சூடான் இதன் கடைசி உறுப்பினராக சேர்ந்ததை அடுத்து தற்போது ஐநா சபையினுடைய உறுப்பு நாடுகள் 193 நாடுகளின் உறுப்பினர்களாக கொண்டுள்ளது. 193 நாடுகளை உறுப்பினர்களாக கொண்டுள்ளது.
அவர்களோட இந்த பங்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா என்னென்ன, எத்தனை நாடுகள் வந்து ஒன்று சேர்ந்து அதோட செயல்பாடுகள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு? சார்,
ஐநா சபையினுடைய பங்கு என்று எடுத்துக்கொண்டால், பொருளாதார சமூக பிரதிநிதிகளை கொண்டு ஐநா பாதுகாப்பு சபையில் பல்வேறு பெற்ற பொறுப்பு பெரும்பான்மை குழுக்கள் நிரந்தர உறுப்பினர்களை தேர்வு செய்து, அதன் மூலமாக ஐநா சபைகளுக்கு பல உறுப்பினர்களை இங்கே அறிமுகம் செய்கின்றது. அவர்கள் எடுக்கும் அந்தந்த நாடுகள் எடுக்கும் உறுப்பினர்களை கொண்டு ஐநா சபை தன்னுடைய பணிகளை ஆய்வு செய்கின்றது என்று கூறலாம்.
இப்ப நம்ம ஐக்கிய சபை ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு தலைமைன்னு ஒண்ணு இருக்கும். இப்ப இந்த ஐக்கிய நாடு சபை அப்படின்னா எந்த நாட்டுல வந்து அது இருக்கு, அங்க வந்து நிறுவக்கூடிய அளவுக்கு உள்ள என்ன விதமான காரணமும் இருக்கு?
பொதுவா இதன் தலைமையாக அமெரிக்க நியூயார்க்கில் உள்ள பன்னாட்டு நிலவரத்தில் அமைந்துள்ளது. இதன் முக்கிய அலுவலகங்கள் வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய கிளைகள் என்று சொல்வோம், அது வந்து ஜெனீவா, நைரோபி, வியன்னா, டென்ஹாக் ஆகிய இடங்கள் உள்ளன. இந்த அமைப்பு அதன் உறுப்பு நாடுகளில் இருந்து மதிப்பிடப்பட்ட மற்றும் தன்னார்வ பங்களிப்புகளால் நிதியளிக்கப்படுகிறது. ஐநா சபையின் நாடுகள் அமைப்பு அல்லது அதிகாரப்பூர்வ ஐக்கிய நாடுகள் யுனைடெட் நேஷன்ஸ் ஐநா என்பது உலக அமைதி மற்றும் பாதுகாப்பை பேணுதல், இது முதல் ஒரு அமைப்பை ஏற்படுத்துகிறது. இரண்டாவது பாத்தீங்கன்னா நாடுகளிடையே நட்புறவு உறவுகளை வளர்த்தல். மூன்றாவது பன்னாட்டு ஒத்துழைப்பை பேணல். நான்காவது நாடுகளின் நடவடிக்கைகள் ஒத்துசைப்பதற்கான மைய கருத்துக்களை இங்கே எடுத்து வைத்தல் ஆகிய நோக்கங்களை கொண்ட அரசுகளிடையே ஒரு சின்னமாக தோன்றியதால், அதே சமயத்தில் ஒரு இணக்கமாக தோன்றியதால் இது உலகின் ஒரு மிகப்பெரிய பன்னாட்டு அமைப்பாக நிறுவனமாக அமைந்துள்ளது. அதே சமயத்தில் இந்த ஐநா தலைமையகம் இதற்கு முன் நம்மளுடைய லண்டன் மாநாட்டில் முதன் முதலாக இது அறிமுகப்படுத்தப்பட்டு அங்க செயல்பட்டது. இரண்டாவதாக அமெரிக்காவினுடைய நியூயார்க்கில் இந்த தலைமையகம் இன்று தற்போது செயல்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது.
ஐக்கிய நாடு சபையோட முதல் கூட்டம் அப்படின்னு எங்கு நடைபெற்றது சார்?
ஐக்கிய நாடுகளுடைய சபையினுடைய முதல் கூட்டம் இரண்டாம் உலக போர் நடக்காமல் தடுக்க தவறியதால் வலிமை மிக்க ஒரு புதிய அமைப்புக்கான தேவை எழுந்தது. மேலும் இரண்டாம் உலக போர் முடிவில் மற்றொரு உலக போர் நடைபெற்றுவிடக் கூடாது என மக்கள் அஞ்சத் தொடங்கினர். அவ்வாறு மீண்டும் ஒரு போர் மூண்டால் மனித குலம் தாங்காது என கருதியதால் வலிமையான ஒரு அமைப்பு தேவைப்பட்டது. ஐக்கிய நாடுகள் அல்லது ஒருங்கிணைந்த நாடுகள் என்ற வார்த்தை முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி பிராங்க்லின் டி லெனாய் ரூஸ்வெல்ட்டால் 1939 முதன் முதலில் பயன்படுத்தப்பட்டார். அதுவே ஐக்கிய நாடுகள் வார்த்தை என்று அழைக்கப்பட்டது. பொதுவாக 1942 ஜனவரி முதல் தேதியில் அதிகாரப்பூர்வமாக இந்த ஐநா சபை பயன்பாட்டுக்கு வந்தது. ஆனால் 1943 அக்டோபரில் அமெரிக்க, சீனா, பிரிட்டானியா, ரஷ்யா ஆகிய நாடுகள் ரஷ்யாவிலுள்ள மாஸ்கோவில் ஒன்று கூடி உலகின் அமைதியை ஏற்படுத்த ஒரு தனி நிறுவனம் அமைக்க வேண்டும் என்று முடிவு செய்தனர். அதன் விளைவாக 1945 சான் பிரான்சிஸ்கோவில் முதல் மாநாடு நடைபெற்றது. இதில் அச்சு நாடுகளுக்கு எதிராக 50 நாடுகள் கலந்து கொண்டனர். அக்டோபர் 24 ஐக்கிய நாடுகள் நிறுவனம் நிறுவப்பட்டது. இதற்கான தனி சாசனம் வரையப்பட்டது. நிறுவனத்தின் நோக்கம், அதில் அமைக்கப்பட்ட சபைகள், அவற்றின் செயல்பாடுகள் ஆகியவற்றை தெளிவாக கூறப்பட்டுள்ளன.
ஐக்கிய பொது சபை அப்படின்னு ஒரு இடத்துல ஒரு நாடு வந்து அதிகபட்சமா எத்தனை பிரதிநிதிகளை வந்து அங்க வந்து அனுப்பி வைக்கலாம் சார்?
ஐநா சபைக்கு ஒரு நாடு அதிகபட்சமாக 5 பிரதிநிதிகளை அனுப்பலாம். அமெரிக்காவில் உள்ள நியூயார்க்கில் நகரில் செயல்பட்டு வரும் ஐநா சபையானது 1 பொது சபை, 2 பாதுகாப்பு சபை, 3 பொருளாதார சபை, 4 பெரும்பான்மை குழு, 5 சர்வதேச நிறுவனம், 6 செயலகம் ஆகிய 6 உள்ளமைப்புகளை கொண்டு இதில் சுய ஆட்சி அதிகாரம் பெறாத நாடுகளின் நலனை பாதுகாக்க பெரும்பான்மை குழு அமைக்கப்பட்டுள்ளது.
இப்போ ஐக்கிய நாட்டு பொது சபையோட எல்லா விதமான பணிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா என்னென்ன சிறப்பு வாய்ந்ததா இருக்கு சார்?
ஐக்கிய நாடுகளின் சபையினுடைய இந்த அமைப்பினுடைய நோக்கம் மற்றும் பணிகள் என்று எடுத்துக்கிட்டா வந்து பாத்தீங்கன்னா நோக்கம் மற்றும் பணிகள் ரெண்டே ரெண்டுதான். அதுல வந்து பாத்தீங்கன்னா உட்புரிவுகள் என்று சொல்லப்படக்கூடிய ஒண்ணு வந்து பன்னாட்டு அமைதி மற்றும் பாதுகாப்பை பேணுதல், இரண்டாவது மனித உரிமைகளை பாதுகாத்தல், மூன்றாவது மனிதாபிமான உதவிகளை வழங்குதல், நான்காவது நிலையான வளர்ச்சியை ஊக்குவித்தல், ஐந்தாவது பன்னாட்டு சட்டத்தை நிலைநிறுத்தல் ஆகியவற்றை இந்த பணிகளில் அடங்கும்.
இப்போ ஐக்கிய நாடு பொது சபையோட அந்த கூட்டங்கள் அப்படிங்கிறதுக்கிட்ட நம்ம அந்த சபை ஒன்னு கூடுறது அப்படிங்கறது வந்து வருடத்துக்கு வந்து எத்தனை முறை வந்து அதை கூடப்படுகிறது சார்?
நல்ல கேள்வி சார். ஐநா சபை ஆண்டுக்கு 2 முறை கூடுகிறது. அதே சமயத்தில் வந்து ஐநா சபை மாநாடு ஆண்டுதோறும் செப்டம்பர் மாதம் 3 செவ்வாய்க்கிழமை கூட்டப்படுகிறது.
இப்போ அதே போல ஒரு செயலாளர் அப்படிங்க வந்து இருப்பாங்க, அது போல வந்து ஐக்கிய நாடு சபையோட பொது செயலாளரோட பதவி காலம் அப்படி எடுத்துக்கிட்டா எத்தனை ஆண்டுகள் அது வந்து நீடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கு?
பொதுவாக ஐநா சபையினுடைய பதவி காலம் 5 காலம் என்று சட்டத்தில் வரையறுக்கப்பட்டிருக்குது. அதேதான் ஐநா சபையினுடைய பொதுக்குழுவும் அதை ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. இவங்களுடைய பதவிக்காலம் 5 காலம் என்று நம்ம சொல்லலாம். இப்போ தற்பொழுது அந்த பொதுச் செயலாளராக பதவி வகிப்பவருடைய பெயர் வந்து ஆண்டோனியா குட்ரோஸ். இவர் வந்து மறுபடியும் திரும்பியும் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டோனியா குட்ரஸ் ஜனவரி ஜூன் மாதம் 1st June 2017 தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. அவர் திரும்பவும் வந்து June 21, 2021 மீண்டும் தேர்வு செய்யப்பட்டிருந்தாரு. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 ஆண்டுகளுக்கு அடுத்த 5 ஆண்டு காலம் வந்து இவருடைய பணியானது ஐநா சபையில வந்து தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. அப்படி பார்க்கும் பொழுது நம்மளுடைய இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா முதல் பெண் தலைவர் வந்து பாத்தீங்கன்னா விஜயலட்சுமி 1953 எடுத்தாரு. அது நமக்கு ஒரு பெருமையாகவும் இருக்குது. அதே சமயத்தினுடைய உறுப்பினருடைய பதவி காலம், ஐநா சபையினுடைய உறுப்பினருடைய பதவி காலம் என்று சொல்ல பார்க்கப்படும்னா 3 ஆண்டுகள். அதே சமயத்துல வந்து தற்காலிக உறுப்பினர்களுடைய பதவி காலம் என்று பார்த்தோம்னா 1 ஆண்டு காலம் மட்டுமே நீடிக்கலாம். இது ஐநாவினுடைய சட்டத்திருத்தங்களுக்கு உட்பட்டதாக அமைந்திருக்கிறது.
இப்போ ஒவ்வொன்னுக்கு ஒரு சின்னங்கள் இருக்கு, ஒரு முத்திரை அப்படிங்கிற வந்து இது என்ன முத்திரை அப்படின்னா இது இதுக்குள்ளது அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கூடிய விஷயமா இருக்கு. அது போல வந்து இப்ப நம்ம ஐக்கிய நாடு சபையோட சின்னம் அப்படியே முத்திரை அப்படின்னு எடுத்துக்கிட்டா என் குறிப்பிடத்தக்கது எப்படி சார் அது என்ன அதை பத்தி?
எல்லா நாடுகளுக்கும் ஒரு சிம்பல் இருக்கும். அதே போல ஒவ்வொரு தேசிய கொடிகள் அமைக்கப்பட்டது. அதே போல ஐநாவுக்கும் ஒரு கொடி அமைப்பு வந்து பிரதப்பட்டது. அது ஒரு யுனிக்கான ஒரு விஷயம். அது என்னன்னா அது வந்து ஐநாவினுடைய வந்து நோபல் பரிசு பெற்ற ஒரு ஆபரணம் அந்த கொடி. அது உலகத்திலேயே வந்து முதன்மரா சொல்லணும்னா அந்த ஐநாட்டு அந்த செடிக்கு அந்த கொடிக்கு ஒரு பெரிய ஒரு வரவேற்பு இருக்கிறது. அப்படிதான் பார்த்தோம். தற்போது வந்து ஐநா சட்டம் வந்து 193 நாடுகள் உறுப்பினர்களை கொண்டுள்ளது. அந்த ஐநா சட்டினுடைய கொடியில வந்து பாத்தீங்கன்னா இளம் வெளிர் நீல நிற பின்னணியில் உள்ள வெண்மை நிறத்தில் வந்து அந்த கொடி வந்து காட்சியளிக்கப்படுகிறது. இளம் வெளிர் நீல நிற அழிய அதனுடைய கலர் இருக்கிறது. அதனுடைய பின்னணியில் வந்து பாத்தீங்கன்னா வெண்மை நிறத்துல ஐநா சின்னத்தினுடைய வடபுருவத்திலிருந்து உயர்ந்து நிற்கக்கூடிய உலக வரைபடத்தை காட்டுவதற்கான 2 ஆளிவு இலைகள் 2 ஆளிவு இலைகள் அதனை பார்ப்பதாக அந்த இலைகளுடைய உலகம் அந்த பொடிப்படம் வந்து வரையப்பட்டுள்ளது. அது வந்து அமைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. அதே சமயத்துல வந்து இந்த கொடிகள் சின்னங்கள் தாங்கிய அந்த சபைகள்ல வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த மொழிகள்ல வந்து அந்த உரையாற்றலாம் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்குது. அதன் மொழிகளாக ஆங்கிலம், பிரெஞ்சு, ரஷ்யன், ஸ்பானிஷ், சீனா, அரபிய மொழிகள். இது ஐநா சபையினுடைய அந்த அலுவலக மொழிகளாக வழங்கப்பட்டுள்ளது.
இப்ப ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு சட்டத்திட்டங்கள் அப்படிங்கறது வந்து அடிப்படையான ஒரு விஷயமா இருக்கு. இப்ப அந்த ஐக்கிய நாடு சபை அப்படின்னு எடுத்துக்கிட்டா இதற்கான சட்டத்திட்டங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா என்னென்ன சார் இருக்கு?
சட்டத்திட்டங்கள் என்று நம்ம சொல்ல போனா அதாவது ஐநா சபையினுடைய சட்டத்திட்டங்கள் என்று நம்ம பார்க்கும் பொழுது அதனுடைய ஐநா சட்டத்தினுடைய பிரிவு 1 இன் கீழ் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய சட்ட ஆளுமையை நிறுவுகிறது. 2 ஐநாவினுடைய வளாகம் மீற முடியாத மற்றும் ஐநாவுடைய சொத்துக்கள் தேடுதல் கோரிக்கை பறிமுதல் மற்றும் பலவற்றிலிருந்து பாதுகாக்கப்படும் என்று 2 கூறுகிறது. அதுவே அது விதி 2 இது மேலும் வலியுறுத்துகிறது. அதே சமயத்தில் ஐநாவுக்கு வரிகள் மற்றும் சுங்க வரிகள் இருந்து விலக்கு அளிக்கப்படுகின்றது. ஏற்றுமதி மீதான தடைகள் அதனுடைய கட்டுப்பாடுகளுடன் வைத்துக் கொள்கிறது. இது வந்து விதி 3 ராஜதந்திர நோய் எதிர்ப்பு சக்தி பற்றி பேசுகிறது. ஆக 5வதாக தூதரக அதிகாரிகளுக்கு ஒரு பாதுகாப்பான வழி வழங்கப்படுவதையும் இந்த ஐநா சபை உறுதி செய்கிறது. மற்றும் தகவல் தொடர்பு மற்றும் மஞ்சள்களுக்கு இது முக்கியத்துவம் அளிக்கப்படுகின்றது. அதே சமயத்தில் 6 பிரதிநிதிகள் செயல்பாட்டு நோய் எதிர்ப்பு சக்தியை பற்றி பேசுகின்றது. பிரிவு 6 மேலும் இதை பற்றி உறுதிப்படுத்துகிறது. அதே சமயத்தில் அதிகாரிகளுடைய செயல்பாட்டு நோய் பற்றிய எதிர்ப்பு சக்தியும் இது அதன் பற்றியும் இந்த கட்டுரையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆக நிபுணர்களுக்கு செயல்பாட்டு நோய் மற்றும் எதிர்ப்பு சக்திக்கும் உரிமை உண்டு என்ற கட்டுரை 6 மேலும் வலியுறுத்துகிறது. கட்டுரை 7 இதை பற்றி கூறுகிறது. இந்த கட்டப்பிரதமாக உள்ளது.
சார், இப்போ ஐக்கிய நாடு சபையின் பத்தி பல்வேறு தகவல்களையும் சொன்னீங்க, அதோட சட்டத்திட்டங்களை பத்தியும் சொன்னீங்க. இப்போ இதுக்கு வந்து ஒவ்வொரு இதுலயும் வந்து ஒரு நிரந்தர உறுப்பினர்கள் அப்படிங்கிற வகையில இருக்கு, அதே நேரம் தொடர்ந்து செயல்படக்கூடிய இணைப்பு உள்ள நாடுகள்னு இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ இதை பற்றிய ஒரு பின்னணி தகவல் அப்படிங்கிறதா என்னென்ன தகவல் சொல்ல முடியும்
அதை பத்தி நம்ம சொல்லணும்னா, அதை பத்தி இதற்கு தலைமையகம் பாத்தீங்கன்னா, இரண்டாம் உலக போர் வந்து தடுக்க தவறியதனால வந்து மிக வலிமையான ஒரு புதிய அமைப்பு தேவைப்பட்டது. இரண்டாம் உலக போர் முடிவில் மற்றொரு உலக போர் பெற்றுவிடக்கூடாது என மக்கள் அஞ்ச தொடங்கியதன் காரணமாக மீண்டும் ஒரு போர் மூண்டால் மனித குலம் தாங்காது என கருதியதால் வலிமையான ஒரு அமைப்பு தேவைப்பட்டது. ஐக்கிய நாடுகள் அல்லது ஒருங்கிணைந்த நாடுகள் என்ற வார்த்தை முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி காங்கிரஸ் டிலாய் ரூஸ்வெல்ட் 1939 முதலில் பயன்படுத்தப்பட்டார். இந்த நாடுகள் முதன் முதலாக ஐக்கிய நாடுகள் வார்த்தையை ஏற்றுக்கொண்டு இதற்கு முன்னாடி லண்டனில் நடைபெற்ற சர்வதேச சங்கம் என்ற வின்ஸ்டன் சர்ச்சிலும் பிராங்க்லின் டீம் என்பவரும் இதை சர்வதேச சங்கம் என்று ஐக்கிய சபைக்கு முன்னாடி இது பெயர் வழங்கப்பட்டது. அதற்கு பின்னாடி ஐக்கிய நாடுகள் சபை என்று இதனை வழங்கப்பட்டது. அதை நிரந்தர உறுப்பு நாடுகளாக சீனா, பிரான்ஸ், ரஷ்யா, பிரிட்டன், அமெரிக்கா ஆகியவை இதில் உள்ளன. இந்தியா உட்பட பிற நாடுகள் நிரந்தர உறுப்பினர்களாக கோரிக்கை விடுத்து வருகின்றன. ஐநா சபையினுடைய பணி சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பு கண்காணிப்புக்குள் இவர்கள் பற்றிய ஐநா சபையில் ஒரு பரிந்துரையும் எடுத்து வைத்திருக்கிறார்கள். அவ்வாறு வைத்திருக்கும் போக்கில் இந்தியா, ஜப்பான், ஜெர்மனி ஆகிய நாடுகள் நிரந்தர உறுப்பு நாடுகளாக இருக்க வேண்டும் என்று இதனுடைய நீதிமன்றத்தில் அவர்கள் தங்களுடைய போக்கை நிலைநிறுத்திருக்கிறார்கள். வருங்காலத்தில் ஐநா சபை இவர்களை நிரந்தர உறுப்பு நாடுகளாக இணைப்பார்கள் என்பதை நம்பப்படுகிறோம். உலக அமைதிக்காக ஐநா சபை பாதுகாப்பு நோக்கம் அதன் ஆரம்ப தசாப்துகளில் இருந்து அமெரிக்கா மற்றும் சோவியத்திற்கும் இந்த நட்பு நாடுகளுக்கு இடையிலான ஒரு ஒரு போராட்டம் நடந்தது. அந்த போராட்டத்தின் விளைவாக ஐக்கிய நாடுகளுடைய பொது சபை பல நாடுகளுடைய ஒத்துழைப்பிற்காகவும் அதே சமயத்தில் தங்களுடைய நாடுகளை பாதுகாப்பதற்காகவும் அந்த நாடுகளுக்கு ஐநா சபை, பொது சபை, பாதுகாப்பு சபை, பொருளாதார சமூக பேரவை, பொறுப்பாட்சி மன்றம், அனைத்துலக நீதிமன்றம், ஐக்கிய நாடுகள் செயலகம் ஆகிய உறுப்புகளை கொண்டு உலகில் பல உலக வங்கி குழுமம் மற்றும் உலக சுகாதார அமைப்பு மற்றும் உலக உணவு திட்டம், யுனெஸ்கோ, சிறுவர் நிதியகம் ஆகிய அமைப்பு சிறப்பு நிறுவனங்களை ஐநா சபை நிறுவியது. இதில் நிதி அமைப்புகள், திட்டங்கள், தீட்டுதலையும் ஐக்கிய நாடுகளில் அமைப்பு கொண்டுள்ளது. அத்துடன் கூடுதலாக அரசு சார்பற்ற அமைப்பு அல்லது அரசு சாரா தொண்டு நிறுவனங்கள், இன்டர்நேஷனல் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன், என்ஜிஓ போன்றவை தனியாரால் அல்லது அரசு பங்களிப்பால் மற்றும் அரசு சார்பற்ற சட்டப்படி உருவாக்கப்படுகின்ற அமைப்பு அரசினால் முழுமையாக அல்லது ஒரு பகுதியாக இதில் ஐநா சபை இணைத்து கொண்டு நிதி அளிக்கப்பட்டு அவர்களுக்கு பல்வேறு நாடுகளுடைய தங்களுடைய வலிமையை பெருக்கிக் கொள்வதற்காகவும் அரசு சார்பின்மையை காத்துக் கொள்வதற்காகவும் அரசு தமது பொதுவான உறுப்புரிமையை அளிப்பதை மிக பெரும் பங்காக இருக்கின்றது ஐநா சபை. தேசிய அளவிலும் உலக அளவிலும் பல அரசு சார்பற்ற அமைப்புகள் இயங்குகின்றன. உலக அளவில் 40 லட்சத்துக்கு மேற்பட்டான அரசு சார்பற்ற அமைப்புகளுக்கும் இது இயங்குவதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. தேசிய அளவில் இயங்குபவை இவற்றை கூடுதலாகவும் ரஷ்யாவில் சுமார் 4 லட்சம் அரசு சார்பற்ற அமைப்புகளும் இந்தியாவில் 32 லட்சம் அமைப்புகளும் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்தியாவில் மருத்துவமனையில் உள்ள படுக்கைகளை விட கூடுதலாக அரசார தொண்டு நிறுவனங்கள் இயங்குவதாகவும் நகர்ப்புறங்களில் 1000 மக்களுக்கு 4 அரசு சார்பற்ற அமைப்புகளும் கிராமப்புறங்களில் 1000 நபர்களுக்கு 2.3 தொண்டு நிறுவனங்களும் இயங்குகின்றன. அரசு துறை மற்றும் தனியார் துறைக்கு அடுத்து அரசு சார்பற்ற அமைப்புகள் 3ஆம் துறையாக விளக்குகிறது. அனைத்துலக அரசு சார்பற்ற அமைப்புகளின் வரலாறு 19ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதியிலிருந்து தொடங்குகின்றது என்று சொன்னால் அது ஐநா சபையினுடைய மிக முக்கியமான ஒரு பங்கு என்று கூறலாம். அடிமை ஒழிப்பு இயக்கம், பெண்கள் செல்வங்களுக்கு இயக்கம் போன்றவை தொடர்பில் இவற்றின் முக்கியத்துவம் தோற்றும் உச்சகட்டத்தை எப்படி எனலாம். அரசு சார்பற்ற அமைப்பு எனும் பெயர் 1945 ஐக்கிய நாடுகள் அவற்றின் தோற்றத்திற்கு பின்னரே பெரிய அளவில் பயன்பாட்டுக்கு வந்தது எனலாம். ஐக்கிய நாடுகள் அவை பட்டயத்தின் 10 பிரிவு 71 அரசே அல்லது உறுப்பு நாடுகளோ அல்லது அமைப்புகள் ஆலோசனைகளை வழங்கும் அமைப்புகளுக்காக குறிக்கப்பட்டுள்ளன. இந்திய அரசு மற்றும் மக்களின் நலன் மற்றும் வளர்ச்சி திட்டங்களுக்கு எதிராக செயல்படும் அரசு சார்பற்ற தொண்டு நிறுவனத்தின் பதிவை நீக்க 2010 வெளிநாட்டு நிதி உதவி அதாவது ஒழுங்குமுறை திட்டத்தின் கீழ் இந்திய அரசுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. இச்சட்டத்தின் கீழ் வரை 4470 அரசு சாரா தொண்டு நிறுவனங்களின் பதிவை இந்திய அரசு நீக்கி தடை செய்துள்ளது. 1949 நியூயார்க் நகரில் ஐநா செயலகத்திடம் இடதுபுறம் கட்டப்பட்டு வருகிறது. வலதுபுறம் 4 தசாப்தங்களுக்கு பிறகு 1990 செயலாகும் மற்றும் பொது சபை கட்டிடங்கள் யூஎன் புகைப்படம் எம்பி பிராக்கெட்ல எல் யூஎன் புகைப்படம் ஆர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. 2nd World War 1945 முடிவடைந்த நிலையில் நாடுகள் அழிவில் இருந்து அந்த சான் பிரான்சிஸ்கோ சர்வதேச ஐக்கிய நாடுகள் 50 பிரதிநிதிகள் அது இணைந்த பிறகுதான் ஒரு புதிய சர்வதேசம் இயற்றப்பட்டது என்பதும் ஏற்கனவே கூறப்பட்டிருந்தோம். இதன் விளைவாக தற்பொழுது 75 மேலாக சர்வதேச நீதிமன்றம் பாதுகாப்பை பேணுவதற்கும் தேவைப்படங்களுக்கு மனித உரிமை உதவிகளை வழங்குவதற்கும் மனித உரிமைகளை பாதுகாப்பதற்கும் சர்வதேச சட்டத்தை நிறைவேற்றுவதற்கும் ஐநா பாடுபட்டு வருகின்றது. அதே நேரத்தில் ஐக்கிய நாடுகள் சபை அதன் நிறுவனங்கள் மற்றும் கற்பனை செய்யப்படாத புதிய வேலையை செய்கிறது. அனைவரும் நாம் அனைவருக்கும் சிறந்த மற்றும் நிலையான எதிர்காலத்தை அடைவதற்கு 2030 நிலையான வளர்ச்சி இலக்குகளை ஐக்கிய நாடுகள் சபை அமைத்துள்ளது. புவி வெப்பமாதலை கட்டுப்படுத்தல் காலநிலை நடவடிக்கைகளை ஐநா உறுப்பு நாடுகள் ஒப்புக்கொண்டுள்ளன. கடந்த காலத்தில் பல சாதனைகளுடன் ஐக்கிய நாடுகள் சபை எதிர்காலத்தையும் புதிய சாதனைகளை நோக்கி பார்க்கிறது. ஐக்கிய நாடுகள் சபையின் வரலாறு இன்னும் எழுதப்பட்டுதான் வருகின்றது என்று கூறலாம். ஐநா வரலாற்றினுடைய மைல்கல் என்று சொல்ல போனால் ஜூன் 1945 ஐநா சாசனத்தில் ஒரு பிரதிநிதிகளை கையெழுத்திட்டனர். முக்கிய யூஎன் மையக்கற்களை எடுத்துக்காட்டும் தசாப்தின் கால வரிசைகள் சான் பிரான்சிஸ்கோ மாநாடு பின்னணியில் சான் பிரான்சிஸ்கோ கிரீகிராவின் 1945 கலிபோர்னியாவின் சான் பிரான்சிஸ்கோ பரந்த காட்சி 1945 சான் பிரான்சிஸ்கோ மாநாட்டின் கதை தயாரிப்பு ஆண்டுகள் யூஎன் சாசன வரலாறு ஜெனிவாவில் உள்ள வாலாஸ் நேஷன் 1945 ஐநா சாசனத்தில் கையெழுத்திட வலியுறுத்தப்படிகள் அதனுடைய முன்னோடியாக லீக் ஆஃப் நேஷன் ஜெனீவாவில் உள்ள வான்வெளி காட்சி ஐநாவின் முன்னோடி மற்றும் இந்திய சர்வதேச நிறுவனங்கள் இதில் முன்னோக்கி பார்க்கப்பட்டிருக்கு. இதனுடைய மைல்கல்லாக கட்டப்படுகின்றது. ஐநா சபையினுடைய ஒரு வரலாற்றினுடைய கண்ணோட்டம் ஐநா வரலாற்றில் 1948-1950 1951-1960 1961-1970 1971-1980 1981-1990 ஆகிய அமைப்பை உருவாக்கிய சாசனத்தில் கையெழுத்திட்டனர். நாடுகள் சபை அவர்கள் வாழ்ந்ததை போன்ற மற்றொரு உலகத்தை அது அந்த உலகத்தினுடைய உலக போரை தடுக்கக்கூடியதாக நம்ப முடியும் என்று ஐநா நிரூபித்து காட்டியது. சான் பிரான்சிஸ்கோ மாநாடு முடிவடைந்த 4 பிறகு ஐக்கிய நாடுகள் சபை அதிகாரப்பூர்வமாக 1945 சாசனத்தில் சீனா பிரான்ஸ் சோவியத் யூனியன் யுனைடெட் கிங்டம் அமெரிக்கா போன்ற ஏ வரிசையிலான பெரும்பான்மையான அவை கையெழுத்திடப்பட்டது. இப்போது 75 மேலாக சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பை பேணுவதற்கு தேவைப்படுவர்களுக்கு மனிதாபிமான உதவிகளை வழங்குவதற்கும் மனித உரிமைகளை பாதுகாப்பதற்கும் சர்வதேச சட்டத்தை நிலைநிறுத்துவதற்கு ஐநா உதவுகின்றது.
உலக ஐயா சபை தினம் இன்று ஒவ்வொரு தினத்திலும் ஒவ்வொரு சிறப்புகள் வாய்ந்த ஒரு விஷயமா இருக்கு. அதை பற்றிய தகவல்களை நாம் தெரிந்து கொள்ளும் விதமாகவும் மக்கள் அறியும் விதமாகவும் பல்வேறு தகவல்களை பொதுமக்களுக்கும் நம்ம வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாகவும் கொண்டு சேர்க்கிறோம். அந்த வகையில உலக ஐக்கிய நாடு சபையோட சிறப்புகள் பற்றியும் தகவல் பற்றியும் விரிவான வகையில எடுத்து கூறியமைக்கு புதுவை பண்பலை மற்றும் நேயர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் சார்.
அக்டோபர் 24 உலக ஐநா தினம் பற்றிய நேயர்கள் எனது உரையை கேட்டதற்கும் மற்றும் இந்த எனது பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தினுடைய வரலாற்று உரையை சார்பாகவும் புதுகை பண்பலை நேயர்களுக்கும் எனது பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
நேர்களே, இதுவரை உலக ஐக்கிய நாடுகள் தினத்தை முன்னிட்டு சுவாரஸ்யமான தகவல்களை நமக்கு வழங்கிய திருச்சிராப்பள்ளி பாரதிதாசன் பல்கலைக்கழகம் வரலாற்றுத்துறை பேராசிரியர் திரு முனைவர் வை ராஜு அவர்களுக்கு புதுகை பண்பலையின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய புலனை இலக்கங்கள் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்ணிலும் புதுகை FM91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பல்வேறு வகையான நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ திறந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.